மாவீர மகுடம். கர்னல் தமிழ்ச்செல்வி.
வணங்குகிறோம்
பிற்பகுதி உயர்தரம் கற்றுக்கொண்டிருந்த பள்ளி தோழிகளான கர்னல் தமிழ்ச்செல்வியும் மேஜர் எல்லரசியும் விடுதலை நோக்கிய பயணத்தில் தம்மை இணைத்திருந்தார்கள். மணலாற்று கானகத்தே மகளிர் படியணியின் 20வது பயிற்சி முகாம் 1992 மாசி 27 அன்று தொடங்கிய போது அந்த பயிற்சி முகாமில் தான் தோழிகள் இருவரும் தமக்கான ஆரம்ப பயிற்சிகளை ஆரம்பித்தார்கள். பயிற்சிகளின் போது அனைவருக்குமே துப்பாக்கிகளுக்கு பதிலாக கொட்டன்களை வழங்கப்பட்டன. ஆனால் கனமில்லாத அந்த கட்டையை தூக்கி கொண்டு செல்வதற்கு தமிழ்ச்செல்வி தயாராக இல்லை. பாடசாலை நாட்களிலே விளையாட்டுத்துறையில் மிக திறமையான மாணவியாக வளர்ந்தவள். பயிற்சி ஆசிரியர்களிடம் சென்று தனக்கு பாரம்பரிய குத்திகள் தரும்படி கேட்டாள். பயிற்சி ஆசிரியர்கள் அவளுக்கு எவ்வளவோ எடுத்துக் கூறினார்கள். இந்த கட்டைகளை தூக்கி கொண்டுதான் ஓட வேண்டும், பயிற்சியின் போது அதைத்தான் வைத்திருக்க வேண்டும் என்றார்கள். அது பரவாயில்லை, என்னால் முடியும். ஒரு ஏப்படியாக இருந்து பாரம்பரிய குத்தியை வாங்கி கொண்டாள். எல்லோருமே பயந்தார்கள், இவள் என்னவென்று இந்த குத்தியை வைத்துக் கொண்டு பயிற்சி எடுக்கப் போகிறாள் என்று. ஆனால் அவளுக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்கவில்லை. மிக இலகுவாக எல்லோரையும் போல என்பதை விட மிகச்சிறப்பாக அவள் பயிற்சிகளை செய்தாள். அடிப்படை பயிற்சி முகாமிலேயே அவளது திறமை பயிற்சி ஆசிரியர்களால் இனம் காணப்பட்டது. அவர்களது பயிற்சி முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே ஒபரேஷன் கஜபார என்ற இராணுவ நடவடிக்கையை எதிரி ஆரம்பித்திருந்தான். 1992 ஆண்டு பங்குனி 17 நாளன்று மணலாற்றின் நாயாறு வளம்பில் பகுதிகளை வல்வழிப்பு செய்யும் நோக்கிலே கடல்வான் தரையின மூமினை தாக்குதல்களால் ஸ்ரீலங்கா படை நடவடிக்கை தொடங்கியது. இந்த தாக்குதலை முறியடிப்பதற்கான சண்டைகள் மணலாற்று முன்னாள் மாவட்ட கட்டளைத் தளபதியாக இருந்த கர்னல் அன்பு அவர்களது தலைமையில் நடைபெற்றது. இந்த தாக்குதலின் போது தாக்குதலுக்கு உதவி அணி பங்காற்ற பயிற்சி முகாமிலிருந்து மிக திறமையான 90 பேர் செயற்பட்டார்கள். இதில் தமிழ்ச்செல்வியும் முதலாவது ஆளாக இருந்தாள். முன்பின் தெரியாத அடர்ந்த காடு, முன் அனுபவம் இல்லாத களமனை பயிற்சிகள் கூட நிறைவு பெறாத நிலைமை இருந்த போதிலும் ஒரு குறுகிய கால பயிற்சி வழங்கப்பட்டிருந்தது. தற்காப்புக்கான பயிற்சி கூட துப்பாக்கி குறைபார்த்துச் சொல்வது, குண்டறிவது, ஆயுதங்களை கழற்றி போட்டுவது, திசைகாட்டியும் உதவி கொடுத்து திசைகளை அறிவது என அடிப்படை இராணுவ பயிற்சியும் அவர்களுக்கு வழங்கப்பட்டன. பயிற்சியின் போது தமிழ்ச்செல்வி காட்டிய வேகமும் நிதானமும் எல்லாவற்றையும் உடனுக்குடன் புரிந்து புரியாதவர்களுக்கு அதை தெளிவுபடுத்தும் விதமும் அவளை 9 பேர் கொண்ட அணிக்கு தலைவியாக்கியது. கஜபார இராணுவ நடவடிக்கையை முறியடித்து இராணுவத்தினை பழைய நிலைக்கு விரட்டியடிக்கும் சமரில் எதிரிகள் தடுமாறி தாம் கொண்டு வந்த கனரக வாகனங்களுக்கு பூட்டிய கனரக ஆயுதங்களை கைவிட்டுவிட்டு ஓட்டம் பிடிக்க தொடங்கினர். இந்த நிலையில் கனரக வாகனத்தில் பூட்டியிருந்த 30 கலிவர் ஆயுதம் ஒன்றை தமிழ்ச்செல்வி மிக விரைவாக கலட்டி எடுத்தாள். உண்மையிலேயே 30 கலிவர் எப்படி இருக்கும், அதை எப்படி கையாளுவது, அதை எப்படி கலட்டுவது என்று எதுவும் தெரியாது அவளுக்கு. ஆனால் அவளது முயற்சியும் சக போராளிகளின் உதவியும் அதை கலட்டி எடுக்க வைத்தது. அந்த முதற்கிழமை அவள் யார் என்பதை தளபதிகளுக்கு இனம் காட்டியது. சண்டைக்கு பின்னர் அடிப்படை பயிற்சிகள் நிறைவு செய்து கொண்டு சிறப்பு பயிற்சிக்காக தெரிவு செய்யப்பட்ட அணியிலே அவளும் ஒருத்தியானாள். தமிழ்ச்செல்வியின் ஆசை, கனவு, இலட்சியம் எல்லாமே ஒன்று தந்திருந்தது. எப்போது பயிற்சி நிறைவடையும், எப்போது கனரக ஆயுதத்தோடு தான் சண்டைக்கு செல்வது என்ற எண்ணம் மட்டுமே அவளிடம் இருந்தது. அந்த எண்ணமும் அவளது மன உறுதியும் அவளை கனரக ஆயுதத்தில் சிறப்பு தேர்ச்சி பெற வைத்தது. அவளது திறமை கண்டு லெப்டினன்ட் கர்னல் அன்பு அவர்களால் 30 கலிவர் ஆயுதம் ஒன்று அவளுக்கு பரிசாக வழங்கப்பட்டது. இதன் பின்னர் மணலாற்று அணியிலே தமிழ்ச்செல்வி பெரும் சண்டைக்காரியாகிவிட்டாள். இராணுவ ரோந்து அணிகள் மீதான 15 தாக்குதல்களில் தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்தாள். அலம்பில் பகுதியில் தொடர் காவலர்கள் மீதான தாக்குதலில் அலம்பில் பகுதி மேற்குச் சமர், கொக்குத்துருவாய், கோக்குலாய் மின்னரங்க காவலர்கள் மீதான தாக்குதல், மண்குடிமலை இராணுவ முகாம் தகர்ப்பு என மணலாற்று பகுதியில் இடம்பெற்ற அனைத்து தாக்குதல் நடவடிக்கைகளிலும் தமிழ்ச்செல்வியின் கையோங்கியிருந்தது. விடுதலை போராட்டத்தில் இணைந்து மிக குறுகிய காலத்திலேயே பெரு வளர்ச்சி பாதையை நோக்கி அவள் பயணிக்கத் தொடங்கினாள். அவளது இந்த வளர்ச்சிக்கு காரணம் துணிவு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி என்கின்ற மூன்றும். முடியாது என்ற சொல் அவள் அகராதியில் கிடையாது போனது. இதன் பின்னர் அவளது செயற்பாடு யாழ் மண்ணை நோக்கி நகர்ந்தது. அங்கு அவளது முதற்களம் யாழ் தேவை இராணுவ நடவடிக்கைக்கு எதிர்ச்சமர். தொடர்ந்து பூநகரி படைத்தலைமையிலான அழிப்பு சமரிலும் அவள் தனது முத்திரையை பதித்தாள். 94 ஆண்டின் ஆரம்ப கால பகுதி விடுதலை போராட்ட வரலாற்றில் இதுவரை காலமும் பெண் போராளிகளுக்கான கனரக ஆயுத பயிற்சிகள் ஆண் போராளிகளை வழங்கியிருந்தார்கள். இந்த நிலை மாறி பெண் போராளிகளே கனரக ஆயுத பயிற்சிகளை வழங்குவதற்காக ஆசிரிய அணியொன்று உருவாக்குவதற்காக கனரக ஆயுதங்களில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற போராளிகள் உருவாக்கப்பட்டார்கள். அந்த அணியிலே தமிழ்ச்செல்வியும் ஒருத்தியானாள். ஆசிரிய பயிற்சி எழுது மட்டுவானில் அமைந்திருந்த கஜன் பயிற்சி பாசலில் இடம்பெற்றது. தமிழ்ச்செல்வி 30 கலிபர் 50 கலிபர் ஆயுதங்களில் ஆசிரிய பயிற்சி எடுப்பதற்காக தெரிவு செய்யப்பட்டாள். தமிழ்ச்செல்வியின் ஆற்றல் கண்டு பயிற்சி ஆசிரியர்கள் ஒரு கணம் பிரமித்து போனார்கள். ஒரு முறை எவ்வளவு தூரத்துக்கு பெண் போராளிகள் ஆயுதங்களை தூக்கி கொண்டு பயிற்சி எடுக்க முடியும் என ஆசிரியர்கள் பரீட்சித்து பார்த்தார்கள். நாகர்கோவில் சந்தையிலிருந்து ஆரம்பமான அந்த பயிற்சியிலே தமிழ்ச்செல்வியின் தோளில் 75 கிலோகிராம் எடையுடைய 50 கலிபர் ஆயுதத்தை பொருத்தும் முக்கால் இருந்தது. ஓய்வில்லாமல் நிலைகள் எடுத்தெடுத்து 10 கிலோமீட்டர்கள் கடந்து நிறைவேற்றது அந்த பயிற்சி. அதுவரை அந்த கடின பயிற்சியில் வந்து அவள் ஒரு தோழி கூட அசந்ததில்லை. எல்லாவற்றிலும் அவள் திறமையாக செயற்பட்டாள். போராளிகளோடு இறங்கி அவள் அவர்களது குறைநிறைகளை கண்டறிவதில் அவளுக்கு நிகர் அவளே. அவள் போராளிகளை அணுகும் முறையே வித்தியாசமானது. செல்லம் குஞ்சு பெரியவர்கள் என்றால் அக்காட்சி என்றும் அன்பு பொழியும் அவளுடைய அந்த பேச்சு வழக்கு அவளது சொந்த இடமான கச்சிலை மடுவின் மண் வாசனையை சொல்லும். அந்த அன்பான பேச்சை இறுதி வரை அவள் கைவிட்டதே இல்லை. பொதுவாக போராளிகளுக்கு அவள் பயிற்சி ஆசிரியராக வருவது விருப்பமான ஒன்றாக இருந்தது. அதனால் போராளிகள் விரும்பும் நல்ல ஆசானாக அவள் இருந்தாள். 1996 மகளிர் படையணி 2 லிட்டர் மாலதி படையணியாக பரிணாமம் பெற்றபோது மாலதி படையணியின் சிறப்பு தளபதி பிரிகேடியர் விதுஷாவோடு அவளது செயற்பாடு தொடர்ந்தது. தமிழ்ச்செல்விக்கென்று ஒரு ராசி இருந்தது. எந்த சண்டைக்கு சென்றாலும் விழுப்பம் தாங்காமல் குறைந்தது ஒரு கீறலாவது படாமல் களமனையை விட்டு அவள் திரும்ப மாட்டாள். ஜெய்சிக்ரு என்ற பெயரிலே எதிரி பெறும் இராணுவ நடவடிக்கையை தொடங்கிய போது களமனைக்கு செல்லும் போராளிகளுக்கான கனர ஆயுதங்களை வழங்கி அவர்களை களமனைக்கு தயார்படுத்தும் பணியோடு நேரடியாக களத்திலும் நின்றாள். தீச்சுவாலை நடவடிக்கையின் எதிர்ச்சமரிலும் அவள் பங்கு பெற்றினாள். தேசிய தலைவரே பாராட்டும் அளவுக்கு அவளது செயற்பாடுகள் விரிந்திருந்தது. அவளுடைய திறமை விரைவிலே அவளை மாலதி படையணியின் தளபதியாக மாற்றியது. தளபதியாக அவள் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது களமனையிலிருந்து அவளை பின்னுக்கு எடுக்க வேண்டியிருந்தது. அதனால் மாலதி படையணியின் சிறப்பு தளபதி விதுஷா அழைத்தும் அவளுக்கு களமனையை விட்டு வருவதற்கு விருப்பமில்லாமல் இருந்தாள். நான் சண்டையில் நிற்கிறேன், பின்னுக்கு வரையில் என்று அடம்பிடித்தாள். ஆனாலும் இறுக்கமான கட்டளை ஒன்றை அவர் பிறப்பித்ததால் அவள் மீண்டும் வந்தாள். போராட்டத்தில் இணைந்த காலப்பகுதியிலிருந்து ஓய்வின்றி சண்டை பயிற்சி என்று மாறி மாறி உழைத்தவளுக்கு நிர்வாகப் பணி என்பது பெரும் சவாலாக இருந்தது. ஆனால் சவால்களையே சாதனையாக்கி காட்டிய அவளுக்கு நிர்வாகப் பணிகளிலும் சிறப்பாக செயல்பட முடிந்தது. 2004 திருமண பந்தத்தில் அவள் இணைந்து கொண்டாள். நிர்வாகத்துறையில் பணியாற்றி கொண்டிருந்த பூவண்ணன் என்கின்ற போராளியை அவள் வாழ்க்கை துணையாக இணைத்து கொண்டாள். போரியலில் எப்படி திறம்பட செயற்பட்டாலோ அவள் இல்லறத்திலும் நல்ல பயனாய் தாய்மை அடைந்த நிலையிலும் தனது பணியிலிருந்து சிறிது கூட பின்னிற்கவில்லை. குழந்தை பிறந்த பின்னரும் அவளது செயற்பாடு களம் சார்ந்ததாகவே இருந்தது. கடமைக்கு செல்லும்போது போராளிகளின் குழந்தைகளை பராமரிப்பதற்காக தளிர்கள் என்ற குழந்தைகள் காப்பகம் ஒன்று அமைக்கப்பட்டது. அங்குதான் தமிழ்ச்செல்வி தனது குழந்தையை பகல் பொழுதில் விட்டுவிட்டு களமனைக்கு சென்று வருவாள். எவ்வளவுதான் கடமைகள் இருந்தாலும் அவள் தனது குழந்தைக்கு நல்ல அம்மாவாகவும் இருக்க தவறவில்லை. ஆனால் இறுதி போரரங்கு சூடு பிடித்திருந்த நேரத்தில் தான் ஒரு குடும்ப பெண் தான், தான் ஒரு குழந்தைக்கு அம்மா என்பதை கடந்து தான் ஒரு போராளி என்ற உணர்வை அவளிடம் மேலோங்கியிருந்தது. அதுவே அவளது இறுதி மூச்சு வரை தன் உயிரிலும் மேலாய் நேசித்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் தன்னை அர்ப்பணிக்க தூண்டியது. விடுதலை போராட்ட வரலாற்றில் இறுதி பெரும் முற்றுகைச் சமருக்காக அமைந்த அந்த ஆனந்தபுர போரரங்கு போராளிகளின் ஓர்மத்துக்கும் விடாமுயற்சிக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்தது. இந்த களத்தில் தேசிய தலைவரே நேரடியாக களமிறங்கி இருந்ததையும் யாரும் மறந்துவிட முடியாது. பெரும் வேகம் எடுத்ததோடு வந்த அந்த எதிரி திண்டாடிய பெரும் கோட்டையாக ஆனந்தபுரம் இருந்தது. நாட்கள் நகர நகர எதிரியின் முழுப்படை வலுவும் ஆனந்தபுரத்தில் இருந்தது. அந்த போர் அரங்கு நாளுக்கு நாள் உருகி கொண்டு போனது. தேசிய தலைவரை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய பொறுப்பு இருந்தது. அன்றைய தினம் ஆனந்தபுரம் முற்றுகை சென்ற அணியிலே தமிழ்ச்செல்வியும் இருந்தாள். அவள் அந்த முற்றுகை சமருக்குள் புறப்படுவதற்கு முன்னதாக தனது கணவரிடம் சென்று விடைபெறும் போது அவர் தனது துப்பாக்கி அவரிடம் கொடுத்து, உன்னருகில் உனக்கு துணையாக எப்போதும் நான் இருப்பேன், சென்று வா வென்று வா என்று விடை கொடுத்து அனுப்பியிருந்தாராம். அப்போது இருவருக்கும் தெரியாத அதுதான் தங்களது இறுதி சந்திப்பென்று. ஆனந்தபுரம் எதிரியின் நதி உயர் தாக்குதல் வலிவின் உச்சமாக இருந்தது. ஆட்லர் இறைகணைகள், மோட்டார் பிரங்கிகள், கனரக ஆயுதங்கள் சூட்டு வலு வழங்க வான்படை குண்டு மழை பொழிய பசி மறந்து தூக்கம் மறந்து விழுப்புண்களின் வலி மறந்து கூட நின்று களத்தில் வீழ்ந்த வீரர்களின் இழப்புகளின் துயர் கடந்து வீரர்கள் விழ தங்களின் முழு பலத்தையும் மன வைராக்கியத்தையும் பயன்படுத்தி போராளிகள் போராடி கொண்டிருந்தார்கள். அந்த களத்தில் தமிழ்ச்செல்வியும் கையில் விழுப்புண் தாங்கியிருந்தாள். இனி அந்த முற்றுகையை தக்க வைக்க முடியாத சூழல் உருவாகி கொண்டிருந்தது. இந்த நிலையிலே அந்த முற்றுகை உடைத்துக் கொண்ட எப்படியாவது வழியில் வரும்படி அவர்களுக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அதிகாலை 2009 இன்றைய நாள் உடைப்புச் சமர் ஒன்றை களத்தில் நின்ற தளபதிகள் போராளிகள் மேற்கொண்டிருந்த போது அந்த சமர் பெரும் வெற்றியை தரவில்லை. நீண்ட விடுதலை போராட்டத்தின் பெருந்தூண்களாக இருந்த எங்கள் தளபதிகள் அவர்களோடு தமிழ்ச்செல்வியும் விழிமூடி போனாள்.
புலிமகள் தமிழ்ச்செல்வி போனாள் அம்மா, விழிமூடி வீரத்தாய் ஆனாளம்மா. களத்திலே வீழ்ந்த தமிழ்ச்செல்வி பிள்ளை கதறுதம்மா கதறுதம்மா, நெஞ்சம் பதறுதம்மா பதறுதம்மா.
தமிழ்ச்செல்வி என்ற அந்த பெருமலை எதிரியின் குண்டேந்தி அந்த இடத்திலே சரித்திரமாய் வீர வரலாற்றின் பக்கங்களில் இடம் பிடித்துக் கொண்டாள். விடுதலை என்ற பெருமிழற்சி நெருப்பை நெஞ்சில் சுமந்து ஓயாது அல்லும் பகலும் உழைத்த கிண்ணல் தமிழ்ச்செல்வி மாவீர தாயாய் தமிழ் ரஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள்.